இனி இந்நூலுக்குள்ளே நாம் செல்லலாம். முதலாவதாக அந்த காப்புச்செய்யுள் ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டு அம்பிறை இதழித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகு ஓட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. ஆக முதல்லையே என்ன ஒரு அழகை அமைத்திருக்கிற பாருங்கள், ஒரு எண் அலங்காரம். ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு என்று அடுத்தடுத்து தொடர்ச்சியாக எண் அலங்காரத்தை அமைத்து அலங்காரத்தோடு தொடங்குகிறார். இதே போல வேறு நூலில் ஏதாவது படித்திருக்கிறீர்களா எண் அலங்காரம்? எதுல வருது? திருமந்திரம். திருமந்திரத்துல இந்த திருமந்திரத்துல முதல் பாட்டு என்ன? ஐந்து கரத்தன் யாரு பாடியது? திருமூலர் பாடியது. ஒன்றவன் தானே என்று தொடங்கித்தான். ஒன்றவன் தானே தான் அவர் பாடியது. ஐந்து கரத்தன் பிற்காலத்திலே பெரியோர்களால் விநாயகரை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்ற மரபு பிற்காலத்திலே வந்ததனாலே அந்த பின்னாலே அது அமைக்கப்பட்டது. இதற்கு என்ன சான்று? ஒன்றவன் தானே என்பதுதான் தொடக்கம் என்பதற்கு என்ன சான்று? சும்மா சொல்லி விடுவதா? அதற்கு என்ன அத்தாட்சி? ஐந்து கரத்தனை அவர் பாடவில்லை என்று எதனாலே தெரிகிறது? சேக்கிழாருடைய வாக்கினாலே தெரிகிறது. சேக்கிழார் திருமூலருடைய வரலாற்றை சொல்லுகிற போது அந்த திருமூலர் எப்படி நூலை தொடங்கினார் என்பதை சொல்ல வந்தபோது ஒன்றவன் தானே என்று தொடங்கி பாடினார் என்று சேக்கிழாரே சொல்லுகிறார். அவருடைய வாக்கு தான் நமக்கு பிரமாணம். எனவே ஒன்றவன் தானே, இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு நான்கு உணர்ந்தவன், நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழ்வும்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. கடைசி ஒன்று முதலிலே இருந்து எட்டு வரை அமைத்திருக்கிறார். ஒன்றவன் தானே என்ன பொருள்? இறைவன்தான் ஒருவன், ஏகன், ஏகன் அநேகன் இறைவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், அதற்கு என்ன பொருள்? என்ன பொருள் சொன்னீங்க? இரண்டவன் இன்னருள். ஆமா, இறைவனுடைய அருள் இரண்டு வகைப்படும், இரண்டு வகைப்படும், அறக்கருணை மறக்கருணை, திரோதான சக்தி அருள் சக்தி என்று இரண்டு வகை, இரண்டு வகையிலே செயல்படுவது. இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் என்ன பொருள்? நின்றனன் மூன்றினுள் என்றால் இறைவனுக்கு மூன்று நிலைகள் சொல்லப்படும், லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலையிலே நிற்பவன் நின்றனன் மூன்றினுள். அதை சித்தியார்லிப்பினாலே விளக்குகிறார். அந்த மூன்று நிலைகளை நாம் படிக்க இருக்கிறோம். நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் எவை? நான்கு உணர்ந்தனன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதி பொருள்களை இறைவன் தானே உணர்ந்து இயல்பாக உணர்ந்து நாமெல்லாம் உணர்த்த உணர்பவர்கள். இறைவன் இயல்பாகவே எல்லாவற்றையும் உணரக்கூடியவன். எனவே இந்த நான்கையும் இறைவன் தானே உணர்ந்து நின்று விட்டானா, உணர்ந்து என்ன செய்கிறான், அவற்றை கல்லாலின் கீழ் குருமூர்த்தியாக இருந்து முனிவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் வாயிலாக உலகத்தாருக்கு அவற்றை வழங்கினான். இத்தனை பொருளையும் கொள்ள வேண்டும். நான்கு உணர்ந்தனன், நான்கு உறுதி பொருள்களை உணர்ந்து உணர்த்தினான் உயிர்களுக்கு. நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன் தெரியும். எது ஐம்புலன்களை வென்றவன். அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், தன்னுடைய பக்கத்திலே பெண்டை வைத்துக் கொண்டே புலன்களை வென்றவன் ஐயா இவன். நேரிழையை கலந்திருந்தே புலனைந்தும் வென்றானே, நேரிழையை கலந்திருந்தே புலனைந்தும் வென்றானே. ஆக பொறி வாயில் ஐந்து அவித்தான். எனவே வென்றனன் ஐந்தினை வென்றனன், ஆறு விரிந்தனன். இறைவன்தான் உலகமாக விரிந்திருக்கிறான். அந்த உலகத்தை ஆறு பகுதிகளாக சொல்லுவார்கள், படித்திருப்பீர்கள். ஆறு பகுதிகள் எவை? உலகத்தை ஆறு கூறுகளாக சொல்லுவார்களே, ஆறு அத்துவாக்கள். ஆறு அத்துவாக்கள், அத்துவா என்றால் என்ன பொருள்? அத்துவா என்றால் வழி. ஆறு வழிகள், எதற்கு வழிகள்? வழி என்றால் எதற்கு வழி? வினையை செய்வதற்கும் இவைதான் வழி, வினையை நுகர்வதற்கும் இவைதான் வழி. எனவே இந்த ஆறு வழிகள் மூலமாகத்தான் நாம் வினைகளை ஈட்டுகிறோம், வினையை நுகர்கிறோம். வண்ணம் பதம் மந்திரம், வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம் என்றால் என்ன? எழுத்து. வண்ணம் பதம் சொல். மந்திரம், மந்திரம் என்றால் சொற்களாலான சொற்றொடர், தொடர். எழுத்து சொல் சொற்றொடர். மந்திரம் என்றால் அந்த மந்திரத்தை நினைத்து விடக்கூடாது, மந்திரம் என்றால் சொற்றொடர். வண்ணம் பதம் மந்திரம், இந்த மூன்று மொழி. சுருக்கமாக சொன்னால் மொழி, லாங்குவேஜ். வண்ணம் பதம் மந்திரம், சொல் உலகம், சொல் உலகம். அடுத்த மூன்று பொருள் உலகம். நாம் வாழுகிற இந்த உலகம் இடம் தத்துவம் புவனம் கலை, தத்துவம் புவனம் கலை என்ற இந்த ஆறு அத்துவாக்களாக, ஆறு வழிகளாக இறைவன்தான் விரிந்திருக்கிறான். அதுக்கு என்ன கருத்து? அதனுடைய கருத்து என்ன? உலகமாக இறைவன் விரிந்திருக்கிறான் என்றால் இந்த உலக பொருள் அனைத்திலுமே இறைவன் கலந்து அவையாகவே இருக்கிறான், எல்லாவற்றிலும் கலந்து அந்தந்த பொருளாகவே அத்துவிதமாகவே இயைந்திருக்கிறான் என்பது கருத்து. ஆறு விரிந்தனன், ஏழ் உம்பர் சென்றனன், ஏழு உலகங்கள், ஏழு உலகங்களையும் அவன் கடந்தவன். இதுக்கு முன்னாலே சொல்லப்பட்டதெல்லாம் இறைவனுடைய தடத்த நிலைகள், இதுக்கு முன்னாலே சொல்லப்பட்டவை. இப்போ கடந்த நிலைதான் அவனுடைய உண்மையான நிலை. ஏழ் உம்பர் சென்றனன், அதனாலே தான் இருந்தான். தான் தன்னுடைய சொரூப நிலையிலே, சொரூப நிலையிலே இப்படி இருக்கின்றான், தான் இருந்தான். கடைசியில் எப்படி முடிக்கிறார்? உணர்ந்து எட்டே. அதென்ன எட்டுங்கிறாரு? எட்டுனா எண்குணம் அல்ல. ஆமா, நீங்கள் அவனை அடைய வேண்டும். உணர்ந்து எட்டப்பா, எட்டு எட்டுவதற்கு முயல், இறைவனை எட்டு அடைவதற்கு முயல். எட்டுன்னு கட்டளை போடுகிறார், உணர்ந்து எட்டு. ஆக அந்த ஒன்று முதல் அந்த ஏழு வரைக்கும் எண்ணிக்கை, ஏழு வரைக்கும் எண்ணிக்கை, எட்டாவது மட்டும் எண்ணிக்கை அல்ல. சொல் ஒற்றுமை இருக்கிறதே தவிர பொருள் ஒற்றுமை இல்லை. சொல்ல அளவிலே அது இப்படி அந்த எண் அலங்காரத்தை அமைத்திருக்கிறார். அதே முறையிலே நம்முடைய அருணந்தி சிவமும் எண் அலங்காரத்தை தொடங்குகிறார்.
ஒரு கோட்டன், ஒரு கோட்டன் என்றால் ஒற்றை கொம்பை உடையவன்.
அந்த கொம்பு என்ன ஆயிற்று? இன்னொரு கொம்பு,
இன்னொரு கொம்பு அவருடைய கையிலே இருக்கிறது. அவருடைய கையிலே என்ன இருக்க வேண்டும்? ஆமா, அந்த வியாச முனிவர் அந்த மகாபாரதத்தை எழுத தொடங்குகிற போது தான் சொல்ல சொல்ல எழுதுவதற்கு ஒருவர் வேண்டும், ஒரு துணையாள் வேண்டும் என்று பிரம்மனிடம் வேண்டினாராம். பிரம்மன், இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை, ஆக விநாயகப் பெருமான் ஒருவர் தான், நீ சொல்லுகிற வேகத்திற்கு எழுதக்கூடியவர், அவரை வரவில்லை என்று சொன்னாராம். உடனே இவர் வியாசர் தவம் இருந்து விநாயகப் பெருமானை வரவழைத்து தன்னுடைய வேண்டுகோளை சொன்ன உடனே அவர் ஒரு நிபந்தனை போட்டார். நான் எழுதும்போது சிறிது கூட என்னுடைய கை நிற்க, நான் விரைவாக வேகமாக எழுதுவேன், நான் எழுதுகிற வேகத்துக்கு நீ சொல்லுவாயா, சொல்ல வேண்டும். உடனே இவரும் ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு நிபந்தனை, நான் வேகமாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு கணம் கூட தயங்காமல் எழுத வேண்டும் என்று. அப்படி அவ்வளவு வேகமாக வியாசர் சொல்லி கொண்டு வர விநாயகப் பெருமான் எழுதி கொண்டே வருகிறார். உடனே இவருக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது கருத்துக்களை சிந்தித்து சுலோகமாக அமைப்பதற்கு. அதற்காக அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டார் வியாசர். இடையிடையே சில கடினமான சொற்களை, பொருள் புரிவதற்கு அரிய சொற்களை இடையிடையே சொல்லுவாராம். உடனே விநாயகபுரம் ஒரு கணம் என்ன, இதற்கு என்ன பொருள் என்று ஒரு கணம் யோசிப்பார் அல்லவா. அந்த ஒரு கணத்திற்குள்ளே வியாசர் அத்தனை சுலோகத்தையும் வரவழைத்துக் கொண்டு சொல்லுவாராம். இப்படியாக சொல்ல சொல்ல அந்த மேருமலையிலே விநாயகப் பெருமான் பாரதத்தை எழுதினார் என்ற ஒரு புராண கதை. அந்த கொம்புங்கிறது எதற்கு அடையாளம்? தந்தம் எதற்கு அடையாளம்? விநாயகர் உருவமே என்னது? ஞானம், ஞான வடிவம், ஞான பண்டிதன். ஆமா. எனவே தந்தம் என்பது அவருடைய ஞானத்திற்கு அறிகுறி, ஞானத்தை குறிப்பது, அதுவும் வலது தந்தம். வலது பாகம் சிவனுக்குரியது இல்லையா, ஞானம், வலது கொம்பு. அதோட இன்னொரு கதையும் சொல்லுவார்கள், இது ஒரு கதை. இந்த கதைக்கெல்லாம், புராண கதைக்கெல்லாம் என்ன பொருள்? எல்லாம் தத்துவ பொருள், வெறும் கதையல்ல, உயர்ந்த தத்துவங்களை எளிய மக்களுக்கு கதைகள் வாயிலாக அந்த காலத்திலே புகட்டி இருக்கிறார்கள். இனி தத்துவத்தினுடைய விளக்கம்தான். இன்னொரு கதை, இந்த கந்தர் அனுபூதியில முதல்ல தொடங்கும்போது சொல்லுகிறார் விநாயகர் எப்படி வணங்குகிறார் அருணகிரிநாதர். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அந்த கயமுகாசுரன், அவனை அழிப்பதற்கு இந்த தந்தன் பயன்பட்டது. அவன் சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றிருந்தான். தான் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு சாவு வரக்கூடாது என்று வேண்டியிருந்தான். அதனாலே அந்த வரத்தை கொண்டு அவன் எல்லா தேவர்களையும் துன்புறுத்தினான். ஒவ்வொரு நாளும் அந்த தேவர்கள், ஆமா, பிரம்மன் திருமால் எல்லாரும் வந்து அவர் அந்த அசுரன் முன்னாலே தோப்பு கரணம் போட வேண்டும். ஆமா, ஆயிரத்தி ஒரு முறை இருமுறை அல்ல, 1008 முறை. ஆமா, தோப்புக்கரன் அப்படி செய்தான். அவர்கள் நொந்து போய் சிவபெருமான் இப்படி வரத்தை கொடுத்து விட்டீர்கள், அவன் இப்படி துன்புறுத்துகிறான் என்று சொன்ன உடனே உடனே நாயகப்பெருமானை பக்கத்தில் இருந்தவரை பார்த்த அளவிலே அவர் தன்னுடைய கணங்களோடு போருக்கு புறப்படுகிறார். அவர் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தினாலும் அவனுக்கு சாவு இல்லை. உடனே கடைசியிலே தன்னுடைய தந்தத்தையே முறித்து அந்த வலது தந்தத்தை முறித்து அதனை ஆயுதமாக பயன்படுத்தி கொன்றார், அழித்தார். எனவே அசுரன் என்பவன் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை நீக்குவது போக்குவது ஞானம். எனவே ஞானமாகிய அந்த தந்தத்தினாலே அந்த அசுரனை அழித்தார் என்ற அந்த கதை. எனவே ஒரு கோட்டன், இது விநாயகருக்கே உரிய ஒரு சிறப்பு அடையாளம், விநாயகருக்கே உரிய அடையாளம், வேறு எந்த கடவுளுக்கும் கிடையாது. ஒற்றை கொம்பு, அடுத்து இரு செவி, நமக்கும் தான் இரண்டு செவி இருக்கு, அவருக்கு மட்டும்தானா இரு செவி? அதுல என்ன பெருமை அவருக்கு? இரு சேவியம். இரு என்றால் இரண்டு என்ற அர்த்தம் இல்ல, இருன பெரிய அர்த்தம், இரு என்றால் பெரிய. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், ஒரு புலவர் பாடுகிறார், இருந்தமிழே பெருமை புரிந்திய தமிழே உன்னால் இருந்தேன், தேவர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று அப்படி பாடியிருக்கிறார். எனவே இரு என்றால் பெரிய, பெருமை பொருந்திய. எனவே இவருடைய அந்த செவிகள் இரண்டு பெரிய முரம் போன்ற செவிகளை உடையவர் இரு செவியன். மும்மதத்தன், இங்கே மதம் என்பவை அந்த மூன்று எவை? இச்சை, ஞானம், கிரியை. அந்த மூன்று சக்திகள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அவைதான் பெருமானுக்கு மதங்களாக சொல்லப்படுகின்றன. மும்மதத்தன் நால்வாய், நால்வாயதான் இங்கே எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கை அல்ல நாள், அங்கே எட்டு என்று பார்த்தோமே திருமந்திரத்தில், அதுபோல இந்த நாள் என்பது அந்த எண்ணிக்கையை நிரப்புகிற வகையிலே வருகிறது. ஆனால் பொருள் எண்ணிக்கை அல்ல, எண்ணல்ல. நாளுதல் என்றால், நாளுதல்னா தொங்குதல், நாளுதல். இந்த சிலர் இந்த தற்கொலை செய்து உழுகிறார், தற்கொலை செய்கிறார்களே, நான்கு கொண்டான் என்பார். அது பேச்சு வழக்கில் நான்கு கொண்டான் என்று வரும். நாளுதல் என்றால் தொங்குதல். எனவே இவருடைய அந்த யானை வாய், தொங்குகிற வாயை உடையவர் நால் வாய். யானைக்கே நால்வாய் என்ற ஒரு பெயர், நால்வாய் என்றாலே யானை. அகராதியிலே பார்த்தீர்கள் என்றால் நால்வாய் யானை, நால்வாய், நால்வாய். ஐங்கரத்தன், ஏனைய தேவர்களுக்கெல்லாம் நாலு கைதான், விநாயக பெருமானுக்கு மட்டும் ஐந்து, அந்த துதிக்கையோடு சேர்த்து ஐந்து கரத்தன், ஐங்கரன் என்று சொல்லி. அடுத்து சிவபெருமானுடைய மைந்தர் என்ற கருத்து சொல்ல வருகிறார். அடுத்து சிவபெருமானுடைய இயல்பை சொல்லுகிறார், பெருமையை. அடுத்து ஆறு, ஆறுனா கங்கை ஆறு, கங்கை ஆற்றை சடையிலே தரித்தவன் ஆறு, கங்கை ஆறு. அதுவும் சரிதான், அதுவும் சரி. அதாவது பழைய இலக்கிய சொல் தூங்குதல் என்றால் தொங்குதல், நாம் நினைக்கிற உறங்குதல் அல்ல, தூங்குதல் என்றால் தொங்குதல். சங்க இலக்கிய சொல் தூங்கு நடைய, தூங்கு கைய ஓங்கு நடைய என்று வரும், தூங்கு கை என்று வரும், யானையினுடைய கை தூங்கு கை. அந்த சொல்லுதான் பிற்காலத்தில் தொங்குதல் என்று ஆயிற்று. தூங்குதல் என்பதுதான் சரியான சொல், பழைய சொல், அது பிற்காலத்தில் தொங்குதலாக தொங்கிவிட்டது. ஆறு, கங்கை ஆறு. வேறு அவருடைய சடையிலே இருப்பது அடுத்து பிறையை சொல்லுகிறார். பிறை, அது எப்படிப்பட்ட பிறை? தரு கோட்டு அம்பிறை. ஆறு கமா தரு கோட்டு அம்பிறை. கோடு 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 என்றால் வளைவு, கோடு என்றால் வளைவை உடைய பிறை, பிறைச்சந்திரன். தரு தரப்பட்ட வளைவினை உடைய அம் அழகிய தரு கோட்டு அம் பிறை பிறையையும் ஆக ஆற்றையும் பிறையையும். அடுத்து மூன்றாவது என்ன வைத்திருக்கிறார்? ஆறு பிறை இதழி. இதழி என்றால் கொன்றை, கொன்றை மாலை, கொன்றை இதழி. இவற்றையெல்லாம் உடைய தாழ் சடையான், இவற்றையெல்லாம் அணிந்த சடையை உடைய சிவபெருமான். தாழ் சடையான் தரும் ஒரு வாரணம். அந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் தந்தருளிய, அங்கே சிவஞான போதத்திலே இதே கருத்து வருகிறது அல்லவா? மங்கள வாழ்த்திலே சிவஞான போதத்தில் அருளிய கல்லால் நிழற்கடவுள் அருளிய பொல்லார் என்று வருகிறது. அதே போல இங்கே சிவபெருமான் தந்தருளிய தரும் ஒரு வாரணம். வாரணம் என்றால் யானை, வாரணம் யானை. வெள்ளை வாரணம் என்றால் என்ன பொருள்? வெள்ளை வாரணம் வெள்ளை யானை, வெள்ளை வாரணம். சிலர் பேர் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை வாரணம். ஒரு வாரணத்தின் தாள்கள் விநாயகப் பெருமானுடைய திருவடிகள். இத்தனை கதைகளை வரலாறுகளை நிகழ்வுகளை சொல்லி இதுவரை என்ன சொன்னார்? அந்த விநாயகப் பெருமானுக்குரிய சிறப்பு அடையாளங்களை எல்லாம் சொல்லி ஒற்றை கொம்பையும் இரண்டு பெரிய செவிகளையும் மும்மதங்களையும் நால்வாயையும் உடைய சிவபெருமான் தந்தருளிய பிள்ளையாகிய விநாயகப் பெருமானுடைய தாள்கள் திருவடிகள் ஒரு வாரணத்தின் தாள்கள் என்ன செய்யும், அவனுடைய திருவடிகள் என்ன செய்யும் என்று அடுத்து சொல்லுகிறார். உயிர்களுக்கு என்ன நன்மையை செய்யும் என்றால், உருகு ஓட்டு அன்போடு வணங்கி தன்னை யாரொருவர் உள்ளன்போடு. எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லுகிறார்? உருகு ஓட்டு, உருகி ஓடுகின்ற அளவுக்கு உள்ளமானது நைந்து கசிந்து உருகி ஓடுகின்ற அத்தகைய பேரன்பு மெய்யன்பு உடையவர்களுக்குத்தான். உருகு ஓட்டு அன்போடும் வணங்கி, ஆக வணங்குகிற முறை இறைவனை உள்ளன்போடு, உலக நினைவையெல்லாம் ஒழித்து உலக நினைவே இல்லாமல் இறைவனையே நினைந்து உருகு ஓட்டு அன்போடு வணங்கி ஓவாதே, ஓவாதேன இடைவிடாது, இடைவிடாது பெருமானையே சிந்திக்க வேண்டும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். எனவே அந்த ஓவாது அடுத்து சொல்லுகிறாரே, இரவு பகல், இரவும் பகலும் அவனையே பெருமானையே உள்ளமானது தியானிக்க வேண்டும். முடியுமா நம்மாலே இரவு பகல்? ஒருவேளையா இரண்டு வேளையா? இரவு முழுதும் பகல் முழுதும். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறாரே, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத அது விழிப்பு நிலை. பகல் துஞ்சல்னா இரவு, இரவு பகலைத்தான் அப்படி சொல்லுகிறார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். இதே கருத்தை இங்கே அமைத்திருக்கிறார் அருணநிதி சிவம். அப்படி இரவு பகல் ஓவாது உணர்வோர், உணர்வோர் தியானிப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் பக்குவம் உடையவர்கள், பக்குவ முதிர்ச்சி உடையவர்கள், மெய் அன்பர்கள், அடியார்கள். அந்த உணர்வோர் அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானுடைய திருவடிகள் என்ன செய்யும்? உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும். அந்த அடியார்களுடைய சிந்தை, சிந்தை என்றால் அறிவு, மனமல்ல. அவர்களுடைய அறிவிலே இருக்கின்ற அந்த அடியார்களுடைய அறிவிலே சிந்தை திருகு. திருகு என்றால் அறியாமை. திருகு ஆணவமலம். அந்த அறியாமையை உண்டாக்குகிற ஆணவமலம் அதை திருகு ஓட்டும், அடியோடு அகற்றிவிடும். அடியார்களுக்கு ஆணவமலம் இருக்குமா? ஆமா, ஆணவமல வாசனை, வாசனை இருக்கும். அந்த வாசனையையும் அடியோடு போக்கிவிடும். சிந்தை திருகு ஓட்டும். மேற்கொண்டு மேலும், அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன? அந்த பிரம்மன், மாயோன் முதலியோருடைய பதவியெல்லாம் அவையெல்லாம் ஒரு பொருளா என்று எண்ணி வெறுக்கும்படியாக ஒரு பேரின்பத்தை வழங்கும். அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ, ஒன்றோனா ஒரு பொருளோ, அவையெல்லாம் ஒரு பொருட்டா? ஒரு கோடீஸ்வரனுக்கு போய் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவனுக்கு அது பொருளா? எனவே அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்று இந்த அடியார்கள் அவற்றையெல்லாம் இகழும்படியாக, ஒன்றோ என்ன, என்ன வார்த்தை இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவு செய்யும், தேவு செய்யும். தேவு என்றால் தெய்வத்தன்மை, தெய்வத்தன்மையை உண்டாக்கும். இங்கே நாம் சொல்ல வேண்டியது சிவமாம் தன்மையை அவர்களுக்கு வழங்கும். சிவமாம் தன்மை, அதுதான் தேவு செய்தல். தேவு என்றால் சிவமாம் தன்மையை. இப்போ நம்மிடத்தில் என்ன தன்மை இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிற தன்மைக்கு என்ன பேரு? சிவமாம் தன்மையா? பசுவாம் தன்மை. பசுவாம் தன்மையிலே நாம் இருக்கிறோம், பசுத்தன்மையோடு கூடியிருக்கிறோம். ஆமா, பசு என்றாலே பாசத்தோடு கூடியிருக்கின்ற அந்த பசுத்தன்மையை நீக்கி சிவமாம் தன்மையை. அது எப்போது வாய்க்கும்? சிவமாம் தன்மை எப்போது கிடைக்கும்? உயிரினுடைய தன்மை என்ன? சார்ந்ததன் வண்ணமாதல். எனவே சிவத்தை சார்ந்தால் சிவமாம் தன்மை கிடைக்கும். நாம் எதை எதை சார்கிறோமோ அதன் தன்மையை அடைகிறோம். இப்ப உடம்பை சார்ந்திருக்கிறோம், உடம்பினுடைய தன்மையே நம்முடைய தன்மையாக நினைக்கிறோம். உலகத்தை சார்ந்திருக்கிறோம், உலக சார்பினாலே உலகத்தன்மை தான், நிலையற்ற தன்மை தான் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே சிவத்தை சார்ந்தால் சிவமாம் தன்மை வாய்க்கும். அதாவது சிவமாம் தன்மை என்றால் என்ன? அந்த சிவத்தினுடைய எண்குணங்கள், சிவத்தினுடைய எண்குணங்கள் ஆன்மாவிலே பொருந்தும். அதனாலே சிவனை போல நானும் ஐந்துள்ளி செய்வேன் அந்த தன்மை வராது. இப்போ பளிங்குல, பளிங்குக்கு பக்கத்துல ஒரு மலரை வைத்தால் மலரினுடைய தன்மையை அந்த பளிங்கு தன்னிடத்திலே கொண்டிருக்கிறது. உடனே இதுக்கு வாசனை வந்து விட்டதா? இதுவும் வாசனை பெறவில்லையே, அந்த மலரினுடைய தன்மையை பெறுகிறது. அதுபோல சிவத்தினுடைய தன்மையை ஆன்மா பெற்றால் அந்த சிவனுடைய, அந்த சிவனை போல ஒரு மாறாத தன்மை, அவனுடைய பேரின்பம், இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும். பிறப்பு இறப்பு இல்லாத தன்மை, என்றும் ஒரு நிலையாக இருக்கிற தன்மையெல்லாம் உயிருக்கு கிடைக்கும். அதுதான் சிவமாம் தன்மை. எனவே தேவு செய்யும், அப்படிப்பட்ட சிவமாம் தன்மையை உயிருக்கு வழங்கும். காப்புச்செய்யுள் எதற்காக பாடுகிறார்கள்? காப்புச்செய்யுள் புலவர்கள் தாங்கள் செய்கிற எடுத்துக்கொண்ட இந்த நூல் இடையூறு இல்லாமல் இனிது முடிய வேண்டும் என்பதற்காக விநாயகப் பெருமான இடையூறு நீக்குகிற கடவுளை வேண்டி பாடுவார்கள். அப்படித்தானே இவர் பாட வேண்டும். அப்படி போடவில்லையே என்றால் கருத்து என்ன? விநாயகப் பெருமானுடைய திருவடிகள் சிவமாம் தன்மையையே தரக்கூடியது என்றால் இந்த இடையூற்றை நீக்கி இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார் என்பது குறிப்பு. அந்த குறிப்பு பொருளை நாம் வரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காப்புச் செயலை அமைத்திருக்கின்றார். இங்கே அப்பர் பெருமானுடைய ஒரு பாட்டு திருமருகல்ல பாடினார். திருமருகல்ல பெருகலாம் தவம், பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். இதே சொல்லு வருது பாருங்க. பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், அறியாமை நீங்கி திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அப்படி ஆணவ மலம் நீங்கினால், மல வாசனை நீங்கினால் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் சிவமாம் தன்மை. பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. அதே கருத்தை தான் இங்கே அருள்நந்தி சிவம் அமைத்து பாடியிருக்கிறார் என்று. இப்படியெல்லாம் திருமுறை பாடல்களுடைய சாரம்தான், பிழிவுதான். இப்படி காப்புச் செய்யுளை அமைத்து அருள்நந்தி சிவம் பாடியிருக்கிறார்.